بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار قال الله تعالى في كتابه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم ومن الناس من يقول آمنا بالله فإذا أودي في الله جعل فتنة الناس كعذاب الله ولئن جاء نصر من ربك ليقولن إنا كنا معكم أوليس الله بأعلم بما في صدور العالمين من نيم فريت மாநிலத்தை வாழ வைக்கும் மாபெரும் இறைவனுக்கே புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை அணுவணுவாக பின்பற்றி வாழ்ந்த அருமை சஹாபாக்கள் தாபிஈன்கள் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அருள் என்றென்றும் உண்டாகட்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை. வெள்ளி சனி என்று சொல்லக்கூடிய இரண்டு தினங்களும் இந்த நாட்டை பொறுத்தவரையில் விடுமுறைக்குரிய தினம். எனவே சென்ற வாரமே நிறைய சகோதரர்கள், ஆண்கள் இல்லாவிட்டாலும் பெண்கள், ஒரு டைம் டேபிள் ஒன்று போட்டிருப்பாங்க. இந்த வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நாம் இந்த நேரத்தை எவ்வாறு கழிப்பது என்ற டைம் டேபிள் போடப்பட்டிருக்கு. அப்படி இருந்தும் கூட இந்த வாரம் எங்களுடைய இந்த இஸ்லாமிய நிகழ்ச்சி இருக்கின்ற காரணத்தினால் ரியாதில் இது அல்லாமல் இன்னும் பல நிகழ்ச்சிகள் இருந்தும் கூட நீங்கள் கணவன் மனைவி சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை தெரிவு செய்து மறுமைக்கு இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் பயனளிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் நாம் எங்களுடைய இந்த விடுமுறையை கழிப்போம் என்று தெரிவு செய்திருக்கின்றீர்களே, இதற்கு அல்லாவுக்கு அடுத்து உங்கள் அனைவருக்கும் நன்றி. உங்கள் அனைவருக்கும் நன்றி கடன். காரணம் என்னவென்று சொன்னால், பல நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது, அதற்கு எங்களுடைய மக்கள் போய் காலத்தையும் நேரத்தையும் வீணாக்கி அதாவது தீமையை தேடக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். அப்படி இருந்தும் காலையில் ஜும்மா தொழுகையிலிருந்து இதுவரைக்கும் இருந்து எப்படியோ கடைசி பயானையும் கேட்டுவிட்டே நாம் செல்வோம், என்ன சோழிகள் இருந்தாலும் அதை விட்டு விடுவோம் என்று ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிதான் இது நடந்திருக்கு, கணவனும் மனைவியும் சேர்ந்து. அதனால நன்றி கடன் மீண்டும் ஒரு முறை இரண்டு பேருக்கும், அது மாத்திரமல்லாமல் பெச்சுலராக இருந்து வந்த சகோதரர்களுக்கும் நன்றிகளை கூறி நாம் ஆரம்பிக்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைத்திருக்கின்றான், அதே போன்று மறு உலகத்தையும் படைத்திருக்கின்றான். இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாம் அனைவரும் இதில் நிரந்தரமாக வாழக்கூடியவர்கள் அல்ல என்பதை எல்லோரும் உறுதியாக நம்பியிருக்கின்றார்கள். அதை காபிர்களும் நம்பித்தான் இருக்கிறார், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மறுமனால் ஏற்படுவதற்கு பல அடையாளங்களை சொல்லியிருக்கின்றான். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மறுமையினால் ஏற்படுவதாக இருந்தால் பெரிய அடையாளங்கள் என்று ஒரு 10 சிறிய அடையாளங்கள் என்று அது அளவில்லாத அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் இப்பொழுது எங்களுடைய வாழ்நாளையில் ஹதீஸில் சொல்லப்பட்ட அதிகமான பெரும்பான்மையான சிறிய அடையாளங்கள் நடந்து முடிந்திருக்கிறது. அப்படி என்று சொன்னால் நாம் வாழக்கூடிய இந்த காலம் ஒரு கேள்விக்குறியை உள்ளடக்கிய ஒரு காலம். எப்படிப்பட்ட காலம் என்று சொன்னால், ஃபித்னாக்கள் குழப்பங்கள் நிறைந்த காலம். எங்களுக்கு தெரியும், மீடியாக்கள் என்ற கண்டுபிடிப்பு ஆரம்பித்து மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அதிகமான பகுதிகளை இன்டர்நெட், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், அதே போன்று ட்விட்டர், இன்னும் பல விடயங்களில் அவர்கள் பயன்படுத்தி அவங்களுடைய காலத்தை கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, கவலைக்குரிய விடயம் என்னவென்று சொன்னால், இந்த நவீன கருவிகள் ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னால் எழுத தெரியாதவரும் எழுதுகிறார். எதை எழுதுவதென்று அவருக்கே தெரியாது. கண்டதை நின்றதையெல்லாம் பேசுகிறார், கண்டதை நின்றதையெல்லாம் எழுதுகிறார். அதை அந்த மீடியாக்கள் மூலமாக பலருக்கு அனுப்புகிறார். இதை பலர் வாசிக்கின்றார்கள், குழப்பத்தில் ஏற்படுகின்றார்கள், குழப்பத்தில் உள்ளாக்கப்படுகின்றார்கள். இது சரியா இது பிழையா என்று அறிவதற்கு முன்னால் இத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அந்த செய்தியை சேர்த்து வைக்கின்றார்கள். எனவே இவ்வாறான இந்த மீடியாக்கள் பயன்கள் இருந்தாலும் அதிகமான ஆபத்துக்கள் இருக்கிறது என்பதில் எந்தவிதமான சந்தேகம் இல்லை. எனவே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு ஃபித்னாவுடைய காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதில் எந்தவிதமான சந்தேகம் இல்லை. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை நல்லதை கொண்டும் சோதிப்பான், கெட்டதை கொண்டும் சோதிப்பான். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லுகின்ற பொழுது, வல நபுலுவக்கும் பிஷர்ரி வல் கைரி ஃபித்னதன், பரீட்சிப்பதற்காக நல்லதை கொண்டும் கெட்டதை கொண்டும் உங்களை நாம் சோதிப்போம். எனவே சோதனையிலிருந்து யாரும் விடுபட முடியாது என்பதை இந்த செய்தி சொல்லுகிறது. ஏன் சோதிக்கின்றோம் என்று சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான் என்னென்று சொன்னால், வஇலைனா துர்ஜவுன், இப்படி கொஞ்சம் சோதனையை வச்சாதான் ஏண்ட பக்கம் நீங்க திரும்பி பார்க்கறீங்க, இல்லாட்டி நீங்க அளவு கடந்து உலகத்தில் போய்கொண்டே இருக்கிறீங்க. கொஞ்சம் எங்கேயாவது ஒரு காபிர் இந்தியாவில் இலங்கையில் முஸ்லீம்களுக்கு எதிராக பேசி ஒரு அடியை அடிச்சிட்டான்னு சொன்னா, மாஷா அல்லாஹ், எல்லாரும் ஒன்று சேர்ந்து என்ன செய்யலாம், சொல்லுங்க, துவா செய்யுங்க, அல்லாவை நெருங்க, அல்லாஹ் கிட்ட உதவி கேளுங்க என்று சொல்லி என்ன செய்கின்றார்கள், வைலைனா துர்ஜவுன், எங்களிடத்தில் நீங்கள் மீள வேண்டும் என்பதற்குத்தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சோதிப்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகின்றான். எனவே இவ்வாறான சோதனைகள் வருகின்ற பொழுது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சோதிப்பதன் நோக்கம் என்ன சொன்னா, அதுல ரெண்டு பேரை தெரிவு செய்யறதுக்கு. எத்தனை பேர்? இரண்டு பேர்கள் அல்லாஹ் தெரிவு செய்ய போறான். இவ்வாறான சோதனைகள், பிரச்சனைகள், துன்பங்கள் வந்த பொழுது விசுவாசியாக இருக்கக்கூடிய மனிதன் அதில் உறுதியாக இருந்து தடம் பிறலாமல் இருக்கின்றானா, அல்லது தடம் பிறண்டு முனாஃபிக்காக மாறிவிடுகிறானா என்று இதுல ரெண்டு பேர் என்ன எடுக்கப்படுகிறார்கள். ஒன்று விசுவாசி, அதுல உறுதியாக இருப்பார். இன்னொன்று முனாஃபிக், அல்லாஹுடைய அந்த சோதனைகள் வருகின்ற பொழுது தாங்க முடியாமல் தடம் பிறண்டு விடுவார். எனவே இந்த இரண்டு பார்ட்டிகளில், இரண்டு பிரிவினர்களில் நாம் இன்ஷா அல்லாஹ் முதல் பிரிவினர்களில் இருப்பதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபிக் செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் உறுதிப்பாடு என்று சொன்னால் என்ன? நாம் உறுதியாக இருக்க வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும் என்று பேசுகின்றோம். ஆனால் பிரச்சனை வருகின்ற பொழுது இருந்த உறுதியெல்லாம் என்ன? போய்விடுகிறது. இருந்த உறுதியெல்லாம் போய்விடுகிறது. எனவே உறுதிப்பாடு என்று சொன்னால் அல்லாஹுடைய சத்திய மார்க்கத்தில் நிரந்தரமாக தொடர்ந்து உறுதியாக இருப்பது. அதே போன்று அல்லாஹுவின் அந்த மார்க்கத்தில் உறுதியாக இருப்பதற்கு எதுவெல்லாம் காரணமாக அமைகிறதோ அவைகளை கடமை போன்று செய்ய வேண்டும். கடமை என்று நினைத்து என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். அத்துடன் அதில் ஏற்படக்கூடிய சிரமங்கள்ல பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். அதனை நிலைநாட்டுகின்ற பொழுது வரக்கூடிய துன்பங்களை எதிர்கொள்ள வேண்டும், அதிலும் பொறுமையாக இருக்க வேண்டும். மேலும் மேலும் எங்களுடைய உறுதிப்பாட்டை நாம் அதிகரிக்க செய்ய வேண்டும். இதுதான் உறுதிப்பாடு என்பது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம
மாஷாலாண்டு நிறைய பேர் இதுல மார்க்கத்தோட தொடர்புள்ளாக்கள். சிலர் என்ன செய்வார்கள், ஒன்றுமே இல்லாமல் இருந்தவர்கள் மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்ற ஆசையில் வந்து சேருவார்கள். சேர்ந்து கொஞ்சம் காலம் அவருக்கு போகும். அப்படி போய்கொண்டிருக்கக்குள்ள எப்படி ஆர்வம் என்று சொன்னா, பரலான விஷயங்களுக்கு எவ்வாறு ஆர்வம் காட்டுவாரோ அதே போன்று சுண்ணத்தான விடயங்களில் கடுமையாக இருந்தார். கடுமையாக அதனை பின்பற்றி வாழ்ந்தவர்கள். ஆனால் காலப்போக்கில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்ட காரணத்தினால் அவர்களை இந்த சபையில காணவும் முடியாது. சபையில மட்டுமில்ல, ஊர்களையும் இருக்கின்றார்கள். அதாவது தாவா பணியில மும்முரமாக ஈடுபட்ட பலர் இப்பொழுது இல்லை. சின்ன சின்ன பிரச்சனைக்காக வேண்டி ஒதுங்கிவிட்டார்கள். எனவே யாரு உறுதியாக இருப்பார்கள், யாரிடத்தில் இஹ்லாஸ் இருக்கிறதோ, மன தூய்மை இருக்கிறதோ, அவர் யாரையும் பொருட்படுத்த மாட்டார். மௌலவி பேசல, அதனால் நான் இஸ்ராக்கு வரல. அவங்க ஒழுங்கா டீ தரல, நான் இஸ்ராக்கு வரல. இவருக்கு ரொட்டி கொடுத்தாரு, எனக்கு ரொட்டி தரல, நான் வரல. அவருக்கு பதவி கொடுத்திருக்கு, இவருக்கு பதவி கொடுக்கல, நான் வரல. யார் எப்படி இருப்பாருன்னு சொன்னா, யாருக்கு என்ன கொடுத்தாலும் என்னுடைய நோக்கம் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவது மாத்திரம். அவன் திருப்திப்பட்டால் எனக்கு போதும். எனவே இவர் நல்ல என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவர் பதவி தர வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. எனவே துன்பங்கள் வருகின்ற பொழுது என்ன செய்வார், அதை கணக்கெடுக்கவே மாட்டார். ஏன், உலக லாபம் ஒன்றும் எதிர்பார்க்கல. அவர் ரப்புக்காக செயல்பட்டாரு, அதனால் அப்படி போய்கொண்டே இருப்பார். அவருக்கு அதெல்லாம் பிரச்சனைகள் எல்லாம் ஒரு தூசியை தட்டுவது போன்றிருக்கும். எனவே அதைத்தான் நாம் எங்களுடைய உள்ளத்திலே பதிவு செய்ய வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் வந்த நோக்கம் மார்க்கம் படிக்கத்தான். மற்றவர்கள் என்ன செய்தாலும் எனக்கு தேவையில்லை. அது மாத்திரமில்லை, இன்னும் கவலைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா, இதுல மும்முரமாக ஈடுபட்டு செயல்பட்டு இருந்த சகோதரர்கள் அல்லாஹ்வுடைய தௌஃபீக் கிடைக்காமல் இஹ்லாஸாக செய்யாத காரணத்தினால் ஒதுங்கி இருப்பது மாத்திரம் அல்லாமல் இந்த சத்தியத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு நிலையும் வருகிறது. சுபஹானல்லாஹ். அது மாத்திரமல்ல, அந்த சத்தியத்துக்காக வேண்டி ஒன்று கூடக்கூடிய அந்த மக்களை பிரிக்கக்கூடியவர்களாகவும் இருக்கின்றார்கள். சுபஹானல்லாஹ், எப்படி தடம் பிறண்டு விட்டார்கள் என்றே பாருங்கள். எனவே அல்லாஹ் கடுமையாக சோதிப்பான், அல்லாஹ் கடுமையாக சோதிப்பான். நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும், யா அல்லாஹ் எந்த அமல் என்றாலும் இஹ்லாஸ தந்துடியா அல்லாஹ், இல்லாட்டி இவ்வளோ கஷ்டப்பட்டும் எந்த ஃபாயிதாவும் எனக்கு இல்லை, மறுமனால் என்னதான் நரகம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இப்படிப்பட்ட சிலரை பற்றி சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்றான், வமினன் நாசி மையகூலு ஆமன்னா பில்லாஹ், மக்களில் சிலர் இருக்கின்றார்கள் நாம் அல்லாஹ்வை கொண்டு விசுவாசம் கொண்டு விட்டோம் என்று சொல்லக்கூடிய சிலர் இருக்கின்றார்கள். ஃபைதா ஊதிய ஃபில்லா, அல்லாஹ்வுக்காக வேண்டி அவர் துன்புறுத்தப்பட்டால், உலக லாபங்களுக்காக அல்ல, அல்லாஹ்வுடைய விடயத்துக்காக வேண்டி மார்க்கத்துக்காக வேண்டி அவர் துன்புறுத்தப்பட்டால், ஜஅல ஃபித்னத்தன் நாஸி கஅதாபில்லா, அந்த மக்களுடைய குழப்பத்தை அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய தண்டனை மாதிரி அவர் ஆக்கிடுவார். அல்லாஹ் சொல்றான், ஆக்கிட்டு பாருங்க, வலைன் ஜா நஸ்ரும் மிர் ரப்பிக், ஒதுங்கிடுவார். சரிதானே, எனக்கு நீங்க இப்படி செஞ்சீங்க, அல்லாஹ்விடம் இருந்து உனக்கு ஒரு உதவி வந்தால் அப்ப என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நாங்களும் உங்களோட தான் இருந்தோம், பங்கு தாங்க, நாமும் உங்களுடன் தான் இருந்தோம், அல்லாஹ் உதவி செய்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்க, நானும் உங்களுடன் தான் இருந்தோம் என்று சொல்லுவார்களாம். அல்லாஹ் சொல்லுகின்றான், அவலை சல்லாஹு பி அலம பிமா ஃபி சுதூரில் ஆலமீன், அதாவது உலகத்தாருடைய உள்ளத்திலே இருக்கக்கூடியதை அல்லாஹ் அறியக்கூடியவனாக இல்லையா என்று அல்லாஹ் கேட்கின்றான். எனவே இங்க சோதனைங்க உள்ளத்தில் யாரு இங்க சரியா வச்சிருக்காரோ அவருக்கு நல்ல மார்க்ஸ் எல்லாம் என்ன செய்யும், அல்லாஹ்விடத்தில் கிடைக்கும். அடுத்தது, இந்த சோதனைகளின் போது சோதனைகள் வரும், அதில் எவ்வாறு நாம் உறுதிப்பாடாக இருக்க வேண்டும் என்பதை பார்க்கின்ற பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் அதிகமான ஹதீஸ்களில் இந்த ஃபித்னாக்களை பற்றி சொல்லியிருக்கின்றார்கள். எனவே புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன இருக்கு, கிதாபுல் ஃபித்தன் என்றொரு குழப்பங்கள் என்று சொல்லி என்ன ஒரு பாடம் இருக்கு. அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பாதிரு பில் அஅமாலி ஃபிதனன் கக்தஇல் லைலில் முஸ்லிமி, அதாவது இருள் மிகுந்த இரவின் பகுதியை போன்ற குழப்பங்கள் தோன்றும். இருள் நிறைந்த இரவின் பகுதியை போன்று என்ன செய்யும்? குழப்பங்கள் தோன்றும். அதில் என்ன நடக்குமாம்? அப்படி குழப்பங்கள் தோன்றினால் யுஸ்பிஹு ரஜுலு முஃமினன் வயும்சி காஃபிரா, மாலையில விசுவாசியாக இருந்தவர் காலையில விசுவாசியாக இருந்தவர் மாலையில மறுப்பாளராக மாறிடுவார். சுபஹானல்லாஹ், ஒரு நாள் தான், ஒரு பகல். காலையில விசுவாசியாக இருக்கிறார், மாலையில் என்ன செய்கிறார்? இறை மறுப்பாளராக மாறுகிறார். வயும்சி முஃமினன் வயுஸ்பிஹு காஃபிரா, அதே போன்று மாலையில விசுவாசியாக மாறினவர் காலையில் என்ன செய்கிறாரு? மறுப்பாளராக மாறுவார். சுபஹானல்லாஹ், பெரிய ஆச்சரியம். ஒரு நாள் கூட இல்லை, ஒரு நாள் கூட இல்லை என்று நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள். இப்ப உலகத்தில் நடக்கக்கூடிய செய்தியை சொல்லுகின்றார்கள். யபீஉ தீனஹு பிஅரலின் மின துன்யா, அதாவது உலக லாபங்களுக்காக வேண்டி, அற்ப லாபங்களுக்காக வேண்டி இந்த மார்க்கத்தையே என்ன செய்வார்? வித்துருவார். சுபஹானல்லாஹ், உலகத்தின் அற்ப இலாபங்களுக்காக வேண்டி மார்க்கத்தையே என்ன செய்திருவார்? விட்டு விடுவார். எனவே நீங்கள் அமல்கள் செய்வதில் என்ன செய்யுங்கள்? முந்திக் கொள்ளுங்கள் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது? ஃபித்னா உருவாகுது. அந்த ஃபித்னா எப்படிப்பட்ட ஃபித்னா தெரியுமா? லேசான ஃபித்னா இல்ல, மார்க்கத்தையே உலக லாபத்துக்கான விற்கிறான். எதை எதையோ மனுஷன் செய்யறான், அது வேற விஷயம். அது இல்லாம அல்லாஹ்வுடைய புனித தீனுல் இஸ்லாத்தை என்ன செய்யறாரு? உலக லாபங்களுக்காக வேண்டி வித்து விடுகிறார். அதே போன்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதாக அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், யதகாரபு ஸமான், அதாவது கியாம நாள் நெருங்கிவிட்டது, மக்களின் ஆயுட்காலம் நெருங்கிவிட்டது. அதுல என்ன நடக்கும்? வயங்குசுல் அமல், அமல்கள் குறைந்துவிடும். பார்க்கிறோமா இல்லையா? முன்னோர்கள் செய்த அமல்கள் இப்பொழுது நாம செய்யறோமா? மாஷா அல்லாஹ், முன்னோர்கள் பேசல, நாம பேசுறோம். நாம என்ன செய்யறோம்? பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் அமல்கள் என்ற பட்டியலை எடுத்து பார்த்தால் ஐந்து நேர தொழுகையில சரியாக ஐந்து நேர தொழுகையை நாம தொழுகின்றோமா? சில ஆக்களுக்கு நாலு, அது உறுதி. ஏன்? சுபஹ் என்பதே இல்லை. இன்னும் கொஞ்சம் பேருக்கு மூன்று, அரைக்கரவாசி, அது என்ன? அசரு தொழுகல்ல. சொல்லுங்கதா, இது என்ன? ஃபர்லான விஷயம், ஃபர்லான வணக்கம். அப்ப என்ன நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள்? நற்கர்மங்கள் குறைந்து விடும். அடுத்தது நபி அவர்கள் சொல்லு, அதாவது மனிதன் உலகத்தில் கொண்ட பேராசையின் காரணத்தினால் அவனுடைய உள்ளத்திலே கஞ்சத்தனம், உலோகத்தனம் போடப்பட்டு விட்டது. சுபஹானல்லாஹ். அப்படி என்ன? கொடுக்கக்கூடியவர்கள் என்ன செய்வார்கள்? குறைந்து விடுவார்கள். ஏன்? உலக ஆசை வந்து எனக்கு 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 என்று சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த பண்பு என்ன செய்துவிடும்? அவர்களிடமிருந்து கலட்டப்பட்டு விடும் என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், வயத்துருல் ஹர்ஜ். ஹர்ஜ் என்றா என்னவென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்ட பொழுது, கொலை, கொலை என்று இரண்டு தடவைகள் சொன்னார்கள். எனவே நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? கொலை அதிகரிக்கும் என்று சொன்னார்கள். இன்று காஃபிர்கள் முஸ்லீம்களை கொலை செய்வது குறைவாக இருந்தாலும், முஸ்லீம்கள் முஸ்லீம்களை கொலை செய்வது என்ன? அதிகமாகிவிட்டது. நபி அவர்கள் யார் என்று சொல்லவில்லை, கொலை அதிகமாகும் என்று சொன்னார்கள். ஆனால் காஃபிர்கள் முஸ்லீம்களை கொலை செய்வதாக இருந்தால் அவனுடைய பார்வையில் அது நியாயமாக இருக்கும், அப்படித்தானே? ஆனால் இன்றைக்கு என்ன நடக்குது? முஸ்லீம்களுக்கு மத்தியிலே சொந்த, அதாவது இவனும் கலிமா சொன்ன ஒரு முஸ்லீம், அந்த மனிதனும் கலிமா சொன்ன ஒரு முஸ்லீம், ஈமானை ஏற்றுக்கொண்டவர்கள், இவர் அவரை கொள்றார், அவர் இவரை கொள்றார். சுபஹானம். அரபு நாடுகளையும் இதை நாம் என்ன செய்யறோம்? பார்த்து கொண்டிருக்கிறோம். நபி அவர்கள் சொன்னதெல்லாம் என்ன? அப்படி கண் முன்னால நடந்து கொண்டே இருக்கிறது. அதே போன்று பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கின்றார்கள். எப்ப இது? சுமார் 11 வருடங்களுக்கு ஹிஜ்ரி 11க்கு முன்னதானே நபி அவர்கள் 11 மரணித்தார்கள். என்ன சொல்லுகின்றார்கள்? அஷ்ரஃபன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா உதுமிம் மின் ஆதாமில் மதீனா. மதீனாவின் கோட்டைகளில் ஒரு கோட்டையில் இருந்து கொண்டு நபி அவர்கள் நோட்டமிட்டார்கள். நோட்டமிட்டு விட்டு நபி அவர்கள் கேட்கின்றார்கள், ஹல் தரவுனமா அரா, நான் காணக்கூடிய விஷயங்களை நீங்கள் பார்க்கின்றீர்களா என்று சஹாபாக்களிடம் நபி அவர்கள் கேட்கின்றார்கள். கேட்டுவிட்டு நபி அவர்களே பதில் சொல்லுகின்றார்கள், என்ன தெரியுமா? உங்களுடைய வீடுகளுக்குள்ளே நான் பார்க்கின்றேன், உங்களுடைய வீடுகளுக்குள்ளே நான் பார்க்கின்றேன், குழப்பங்கள் விளையக்கூடிய பல இடங்கள் இருக்கிறது. உங்களுடைய வீடுகளுக்குள்ளே நான் பார்க்கின்றேன், குழப்பங்கள் விளையக்கூடிய பல இடங்கள் இருக்கிறது. அது எப்படி தெரியுமா இருக்கு? மழை துளி வீட்டுக்குள் ஒவ்வொரு இடத்துல விழும் பொழுது எப்படி தெரியுமோ அதே போன்று உங்களுடைய வீட்டுக்குள் குழப்பங்கள் நிலையக்கூடிய இடங்கள் என்ன நிறைய இருக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது எப்ப சொன்னாங்க? நீண்ட காலம். இப்ப என்ன நடக்குது? சந்தேகம் இல்லாம வீட்டில் எல்லா இடத்துலயும் என்னதான் குழப்பம், எல்லா இடங்களையும் என்னதான் குழப்பம். சுபஹானல்லாஹ், இன்றைக்கு நாம் பார்க்குறோம், நீங்கள் எல்லாரும் ஃபோன் பாவிக்காத காலம் ஒன்று இருந்திருக்கும், அதிகமானாக்கள் அப்படிதானே, சந்தேகம் இல்லை, ஃபோனே இல்லை. நீங்கள் எல்லாரும் பாடசாலையில் கல்வி கற்றவர்கள், உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை பாடசாலைக்கு அனுப்பினார்கள். அனுப்பும் பொழுது ஒரு ஜவ்வால தந்து சேப்பில் வச்சுக்கணும் அனுப்பல, அனுப்பினாங்களா? அவங்களுக்கிட்டே இல்லை அனுப்புறது, ரைட். அப்படியே உங்களுக்கு ஏதாவது நீங்க வர லேட் ஆகினால் தாமதமானால் என்ன செய்வார்கள்? பாடசாலைக்கு வந்து தேடுவார்கள். இன்றைக்கு நாம் என்ன செய்யறோம்? வாப்பட ஓடரே தாய் சந்தர்களுடைய ஆர்வமே ஆர்வமூட்டலே பிள்ளைகளுக்கு நீ நல்ல மார்க் வாங்கின உனக்கு நான் ஐபோன் ஒன்று வாங்கி தருவேன். என்ன போன் ஒன்று? ஐபோன் ஒன்று. இதுதான் அவர் என்ன கிஃப்ட். இந்த போனை வாங்கி கொடுத்தா வீட்டுக்குள்ள என்ன செஞ்சாச்சு? குழப்பத்துக்குரிய எடுத்துட்டு தோண்டினாச்சு, புரிஞ்சுதா? அது மிச்சம் காலம் இல்லை, கொஞ்ச நாள் போனதுக்கு பிறகு வாப்பக்கு அதை எப்படி சமாளிக்கேன் தெரியும். ஏன்? குழப்பத்தை இவர் தான் உண்டாக்கினார், புரிஞ்சுதா? அதனால அதை என்ன, அதுக்கு குழப்பத்துக்கு தீர்வு சொல்ல முடியாது. எனவே மாஷாஅல்லாஹ்னு சொல்லி எங்களுடைய பிள்ளைகளை நாம் ஃபோன் இல்லாமல் படிக்க வைக்க இயலுமா? இயலாது, நிச்சயமாக இயலும். ஏன் நாம் அந்த குற்றத்தை செய்கின்றோம்? அதே போன்று இன்டர்நெட் பாவிக்கின்றோம். வாப்பா போனை கொண்டு வந்து வச்ச உடனே போனை காணும், வீட்டில் கல்லன்றிக்கிறானா? இல்லை. ஒன்றில் பொண்டாட்டி அல்லது பிள்ளைகள் ஒரு சைடில் கொண்டு போய் வச்சுக்கொண்டு என்ன செய்வாங்க? நிறைய வேலை செய்வாங்க. அதில் எல்லாருக்கிட்டையும் ஃபோன் இருந்தால் டக்கன் நெட் என்ன செய்வாங்க? ஒன் பண்ணிக்கிடுவாங்க. மறு வாப்பட ஃபோன் நல்ல முள்ள மாதிரி கொண்டு வந்து வச்சிருவாங்க. எல்லாரும் என்ன சார், ஒவ்வொரு சைடில் இருந்து கொண்டு குர்ஆன் ஓதுறாங்க. ஒவ்வொரு ஆக்களும் என்ன, உம்மாங்கள ஒரு சைடில், வாப்பா இங்கள ஒரு சைடில், அந்த புள்ள ஒரு சைடில், இந்த புள்ள ஒரு சைடில், எல்லாரும் மாஷா அல்லாஹ் என்ன நவீன காலத்தில் குர்ஆன் ஓதுறாங்க. இவர் என்ன குர்ஆனில் ஓதுறாரு என்றது அவருக்கு தெரியா, அந்த புள்ள என்ன ஓதுறது இவருக்கு தெரியா. இனி எல்லாரும் பிரச்சனை போகிறது, சாப்பிடக்குள்ள எல்லாரும் ஏதோ சேர்ந்துக்கிட்டு சாப்பிட்டு படுத்தாச்சு. இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் நாம் எல்லாரும் மாஷாலா வாலிபர்களாக இருந்தாக்கள், இருந்து தான் இப்போ பெற்றோர்களாக மாறிக்கும். வாலிப பருவம் லேசான பருவமா? இல்லை, அது என்ன கடுமையான ஒரு பருவம். அதை நீங்கள்லாம் அனுபவிச்சுட்டு தான் வந்திருக்கீங்க. அதுக்கு பிறகு புள்ளட கையில் ஃபோனை கொடுத்தா, அதுக்கு பிறகு அவன் கெட்டு போனா, அதுக்கு பிறகு நாம் கை செய்த படுத்துல ஏதாவது இருக்கா? இல்லை, ஃபோனே கொடுக்கப்படாது. பழங்குதா? இதுவும் ஃபித்னாக்கு என்ன ஒரு காரணம். எனவே நீங்கள் கேட்கலாம், ஏண்ட ஃபுல்ல பிளஸ் ஒன் படிக்குது பிளஸ் டூ படிக்குது, இதுக்கு நிறைய நெட்டில் இருந்து என்ன செய்யணும்? ஒரு பிரச்சனையும் இல்லை, நெட்டை திறந்து உம்மாவை பொறுப்பாக நின்று கொடுங்க, டவுன்லோட் பண்ணி எல்லாம் எடுக்கட்டும், முடிஞ்சால் ஓ பண்ணுங்க, முடிஞ்சு. ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஒரு பிரச்சனையும் இல்லை, ரைட். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவையில் திடீரென்று முழிச்சாங்க, விழித்தார்கள். விழித்த உடனே சுபஹானல்லாஹ், அல்லாஹ் மிக தூயவன் என்று ஆச்சரியமாக சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், மாதா உன்சிலல் லைலா மினல் ஃபிதன், இந்த இரவில் தான் எத்தனையோ சோதனைகள் இறங்கியது. நபி அவர்கள் அப்ப சொல்கின்றார்கள், இந்த இரவில் தான் எத்தனையோ சோதனைகள் இறங்கியது என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொல்கிறார், அருட்கொடைகளும் எத்தனைகளோ இந்த இரவு திறக்கப்பட்டு விட்டது என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி கடைசியில் வருது பாருங்க. ஐக்கிது சவாஹிபாத்தில் ஹுஜர், அறைகளிலே தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய அந்த தோழிகளை நீங்கள் எழுப்பாட்டி விடுங்கள், அவர்கள் இராவணக்கம் செய்யட்டும், அதாவது நபி அவர்களுடைய மற்ற மனைவிமார்கள் என்று சொல்லிவிட்டு பாருங்க இப்ப சொல்றாங்க, ஃபருப்ப காசியத்தின் ஃபித் துன்யா ஆரியத்தின் ஃபில் ஆஹிரா, இந்த உலகத்தில் மறைக்கக்கூடிய எத்தனையோ பெண்கள் மர்ம நாளையில் ஆடை இல்லாமல் இருப்பார்கள். சுபஹானல்லாஹ், மறைக்க இப்ப உடனே ஃபத்வா எடுக்கணும் எப்படி? எனவே மறைக்க கூடாது, மறைச்சாதான் மர்ம நாள் என்ன? மறைக்காமல் இருப்பது, ஆடை இல்லாமல் இருப்பது. எனவே இங்க மறைக்காம இருந்தா என்ன? அங்க ஆடை கிடைக்கும். அப்படி வழங்குறது கிடையாது. மறைத்தார்கள், ஆனால் உள்ளத்தால் அதனை மறைக்கவில்லை. மறைத்தார்கள், அந்த ஆடைகள் மூலமாக மற்றவர்களுக்கு அலங்காரம் வெளிப்பட்டது, அதனால் மர்ம நாளையில் அவர்கள் எப்படி இருப்பார்கள்? ஆடை இல்லாதவர்களாக இருப்பார்கள். சுபஹானல்லாஹ், ஃபித்னாவுடைய காலம் இதுதான். விளங்குதா? மறைப்பார்கள், என்ன உடம்பு அப்படியே இன்னொரு பார்ப்பான் அப்படி இருக்கு, அல்லது மறைப்பார்கள் ஏதோ ஒரு சட்டம், அதுக்காக நான் போட்டிருக்கேன். அன்புக்குரியவர்களே, இங்க இப்ப எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? சவுதியில மௌலவி பாத்தீங்களா, அந்த சட்டம் வந்துட்டு அபாயா போட தேவையில்ல, அபாயா போட தேவையில்ல. அன்புக்குரிய சகோதரர்களே, நாம உண்மையான விசுவாசியாக இருந்தா முதலாவது விஷயம், மார்க்கம் என்பது இந்தியாவாக இருந்தாலும் இலங்கையாக இருந்தாலும் சவுதியாக இருந்தாலும் மார்க்கம் ஒன்றுதான். இந்தியாவுக்கு வேற மார்க்கம், இலங்கைக்கு வேற மார்க்கம், சவுதிக்கு வேற மார்க்கம் அப்படி கிடையாது. எனவே நமக்கு உள்ளத்தில் இருக்க வேண்டும் இஸ்லாமிய பெண்களுடைய இஸ்லாமிய ஆடையின் சட்டம் என்ன. இதை தெரிஞ்சா எந்த நாட்டு அரசன் என்ன சட்டம் போட்டாலும் நாம் என்ன செய்ய மாட்டோம்? தளர மாட்டோம். இரண்டாவது விஷயம், இந்த சட்டம் இந்த அரசாங்கத்தில் போட்டாலும் கூட இங்குள்ள உலமாக்கள் அந்த சட்டத்தை போட்டார்கள் இல்லை. ஒரு நாட்டுக்கு ஒரு அரசன் பல சட்டம் போடுவான், அது பொருத்தமாக இருக்கும், பொருத்தம் இல்லாம இருக்கும், அதை நாம பேச தேவையில்லை. ஏன்? அது ஊருக்குரியது. மார்க்கத்தின் அடிப்படையில் என்னுடைய நிலைப்பாடு என்ன? எனவே கொஞ்சம் பேர் சந்தோஷமா இருக்கிறாங்க, ஆஹா இப்பதானு ஒரு மாதிரி அபாய கலட்டிட்டு ரோட்ல போகலாம். ஏன் சட்டம் வந்துட்டு கலட்டலாம் என்று? உண்மையாக அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் நேசிக்கக்கூடிய ஒரு பெண்மணி இவ்வளவு காலம் மறைத்திருந்தால் அல்லாஹ்வுக்காக செய்திருக்க வேண்டும். இதற்கு பின்னால் யார் சட்டம் போட்டாலும் அதனை நான் என்ன செய்ய மாட்டேன், விட்டுக் கொடுக்க மாட்டேன். என்னுடைய ரப்புக்காக நான் செய்தது, அது யார் என்ன செய்தாலும் பரவாயில்லை. ஆனா அரசாங்கத்தில் இதை நீ கலட்டாட்டி உன்னைய கொல்லுவேன் என்று சொன்ன மாத்திரம் அதுக்கு அனுமதி இருக்கு. அப்படி ஒரு சட்டம் அல்ஹம்துலில்லாஹ் இலங்கையிலையும் கிடையாது, இந்தியாவிலையும் கிடையாது, இங்கும் கிடையாது. எனவே அதை பத்தி நாம பேசணுமா? மார்க்க சட்டம் தெரிஞ்சா இல்லை. எனவே யாராவது உள்ளத்தில் அப்படி இருந்தா நீங்க நினைச்சுக்கங்க, உண்மையாகவே மர்ம நாளில் என்ன, நாம் இங்கு ஆடை அணிந்திருந்தாலும் மறுமையில் எப்படி ஆடை எற்றவர்களாக இருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்ததாக, இந்த குழப்பங்கள் என்பது பல விதத்தில் வரும், ஒரு முறையில் அல்ல, பல விதங்கள்ல பல அமைப்புகள்ல அது வரும். அதுல ஒன்றுதான் எங்களுடைய பொருளாதாரத்தின் மூலமாக எங்களுக்கு என்ன செய்யும் குழப்பம் வரும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லுகின்றான், வஅலமு அறிந்து கொள்ளுங்கள், அன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய செல்வங்களும் குழப்பம்தான். என்ன குழப்பம்? வ அன்னல்லாஹ இந்தஹு அஜ்ருன் அலீம். இதுதான் முக்கியம். ஒவ்வொன்றையும் முடிக்கக்குள்ள அல்லாஹ் விசேஷமா முடிப்பான். அல்லாஹ் கிட்ட மகத்தான கூலி இருக்கு. இதுல சோதனை வரும், பொருளாதாரத்தில் வந்தால் அந்த சோதனையில் நாம் தடம் பிறந்து விடக்கூடாது, உறுதியாக இருந்து கொள்ள வேண்டும். ஏன்? அல்லாஹ் மகத்தான கூலியை தருவான். அடுத்தது பிள்ளைகள் என்ன குழப்பம்? உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள். இப்ப எல்லாரும் மாஷா அல்லாஹ் பயான் கேட்கக்கூடியவர்கள், பயான் கேட்காவிட்டாலும் வாட்ஸ்அப்பா அதா இதா எல்லா அந்த சமூக வலைதளங்கள் மூலமாக மார்க்கத்தை படிக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு ஹராமான நிகழ்ச்சி நடக்குது, அல்லாஹ் ரசூல் பொருந்திக் கொள்ளாத ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது, என்னுடைய பிள்ளை அழைக்கப்பட்டிருக்கிறது, நான் பெற்றோராக இருக்கின்றேன், இந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்ய, புள்ள பாவமே, அதுக்காக புள்ளையும் போன நானும் போன, புள்ளையும் போன நானும் போன, அல்லாஹ் கிட்ட செல்லலமா இப்படி? அல்லாஹ்விடத்திலே இவ்வாறு நாம் பதில் சொல்ல முடியுமா? அன்புக்குரியவர்களே, பிள்ளைய ஒரு தடவை கூட்டிக்கொண்டு போகணும், மாட்டிக்கொண்டீங்கன்னு சொன்னால் அடுத்த முறை பிள்ளைக்கு நீங்க அதை சொல்லிக் கொடுக்கணும். மனம் பாதிக்கப்படுகுது என்று பார்க்க கூடாது, உங்களை குழப்பத்துக்குள் ஆக்குது, புள்ள கூப்பிடல, பிள்ளைக்கு மனது பாதிக்கப்படுமே என்று சொல்லி உம்மா வாப்ப புள்ள எல்லாரும் சேர்ந்து ஹராத்துக்கு போறாங்க. சுப்ஹானல்லாஹ், அந்த ரப்ப பயப்படலையா? ரப்பு பார்த்துக்கொண்டு தானே இருக்கிறான், அப்படித்தானே? புள்ளட மனது பெருசா, ரப்பு பெருசா? ரப்ப திருப்திப்படுத்தினால் உங்களோட பிள்ளைய அல்லாஹ் திருப்திப்படுத்துவான். எனவே இதற்கு பிறகு நாம் அந்த தப்பை செய்யவே கூடாது. என்னுடைய பிள்ளை எங்கு படித்தாலும் பரவாயில்லை, எங்கு படித்தாலும் பரவாயில்லை, அதற்கு போக வேண்டுமென்ற கட்டாய கடமை கிடையவே கிடையாது. எனவே ஹராமான நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது என்று சொன்னால் அதில் என்னையும் என்னுடைய பிள்ளையும் நான் சேர்க்க மாட்டேன், பிள்ளை கவலைப்படுவான் என்று நான் போனால் பிள்ளை எனக்கு ஃபித்னாவாக, குழப்பவாதியாக மாறிவிட்டான், என்னை தடம்புரல வைக்கின்றான். இந்த கட்டத்தில் நான் அல்லாவிடத்திலே உறுதியாக இருந்தால் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? மகத்தான கூலி கிடைக்கும், மகத்தான கூலி கிடைக்கும். எனவே இதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதே போன்று இரண்டாவது குழப்பம் என்னன்னு சொன்னால், பட்டம் பதவி அந்தஸ்து, பட்டம் பதவி அந்தஸ்து. சில ஆக்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் இருந்திருப்பாங்க, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இரக்கம் கொண்டு அருள் காட்டி அவருக்கு ஒரு பதவியை கொடுத்திருப்பான், அதுக்கு பின்னால அவருக்கு பெருசா பேச மாட்டார், என்ன பெருமைத்தனம் வந்து, இதென்ன பதவியால் அவர் சோதிக்கப்படுகிறார். அதற்கு முன்பு அவர் ஹலால பேணி நடந்தவர், ஆனால் இவ்வாறு ஒரு பதவி கிடைத்த பின்னால் கொஞ்சம் கூடுதலாக சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை வந்து ஹலால் ஹலாம் எல்லாம் என்ன தப்பி போகுது, ஹலால் ஹராம் எல்லாம் தப்பி போய் எப்படியோ கூடுதலாக எனக்கு சம்பாதிக்க வேண்டும் என்ற நிலைமையில அவருடைய பட்டம் பதவி அவரை குழப்பத்தில் ஆக்குறது. இந்த கட்டத்தில் நாம் பார்க்க வேண்டும், யா அல்லாஹ், ஒன்றுமில்லாம இருந்த எனக்கு இப்படி ஒரு ஜொப்ப தந்தாய், உனக்கே புகழ் நினைத்தும் யா அல்லாஹ், இந்த ஷைத்தான் என்னை உடுகுறானே இல்லை, ஹராத்துல கையை போட சொல்லிக் கொண்டே இருக்கான் யா அல்லாஹ், அவுது பில்லாஹி மின ஷைத்தான் இர்ரஜீம் என்று சொல்லிட்டேன் சீரோனும், அடிக்கடி அவனிலிருந்து அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு கேட்டு இந்த குழப்பத்திலிருந்து நாம தப்பிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக அடுத்த பிரச்சனை என்ன சொன்னா, நாம் அடக்கப்படுகின்ற பொழுது, ஒடுக்கப்படுகின்ற பொழுது, அநீதி இழைக்கப்படுகின்ற பொழுது நாம் தடம் பிறந்து விடுவோம், அதிலும் உறுதியாக இருக்க வேண்டும். உண்மையாகவே அநீதி நடக்கிறது, சொல்லி பார்த்தோம், அதனை தாண்டி அநீதி தான் நடக்கிறது. இந்த கட்டத்தில் நான் என்ன செய்வேன், உறுதியாக இருப்பேன், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவேன், அதற்காகவே நான் அநியாயம் செய்ய மாட்டேன், நான் அநியாயம் செய்ய மாட்டேன். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் முறப்பாடு செய்கின்றார்கள். நபி அவர்கள் காபாவின் பக்கத்து ஒரு பகுதியில் தன்னுடைய சால்வையை தலையணையாக வைத்து சாய்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே சஹாபாக்கள் வந்து, நபி அவர்களே, எங்களுக்காக வேண்டி உதவி தேடுங்கள், எங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்கின்றார்கள். ஏன், எதிரிகளின் அந்த அட்டகாசம் தாங்க முடியல, அநியாயம் தாங்க முடியாத காரணத்தினால் நபி அவர்களிடத்தில் வந்து முறைப்பாடு செய்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், கது கான மன் கபிலக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி எவ்வாறெல்லாம் கொடுமை செய்யப்பட்டார்கள் தெரியுமா என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதனை பிடிப்பார்கள், பிடித்து ஒரு குழியை, பூமியிலே ஒரு குழியை தோண்டி அவரை கொண்டு வந்து அந்த குழிக்குள்ளே நிப்பாட்டுவாங்க, நிப்பாட்டி என்ன, இரும்பினாலான பழுக்காய்க்கப்பட்ட ஒரு சீப்பை கொண்டு வருவார்கள், ஒரு வாளை கொண்டு வந்து அவருடைய தலையிலே வைத்து இரண்டாக பிளப்பார்கள். அதற்கு பின்னால் பழுக்க காய்ச்சிய இரும்பை கொண்டு வந்து, இரும்பு சீப்புகளை கொண்டு வந்து அவர்களுடைய உடல்களை வாருவார்கள். அவர்களுடைய தசைகளையும் தாண்டி எலும்புகளையும் தாண்டி அது செல்லும். சுபஹானல்லாஹ், இப்படி வேதனை செய்யப்பட்டார்கள் என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபமா யசுத்துஹு தாலிக அன் தீனிஹி, இவ்வாறு செய்தும் கூட அவர் மார்க்கத்தில் தடம் பெறலவில்லை. சுபஹானல்லாஹ், மார்க்கத்தில் தடம் பெறலவில்லை. வலாக்கின்னக்கும் தஸ்தாஜிலூன், நீங்கள் கொஞ்சம் அவசரப்படுறீங்க, நீங்கள் இவ்வளோ கடுமையான தண்டனை கொடுக்கப்பட்டும் நாம இப்படி எங்களை பிடிச்சிட்டாண்டு வெப்பம் குழியையும் தோண்டிட்டான் எங்களுக்கு முன்னால. உன்ன மார்க்கம் என்ன? தமிழ் மார்க்கம் நான் ஏற்றுக்கொள்றேன், பௌத்த மார்க்கம் நான் ஏற்றுக்கொள்றேன். என்ன செய்வார்? குழியையும் கண்டு சரி குழியில கொண்டு வந்து நிப்பாட்டி வாழ தலையில வச்சா அண்ணா அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டா விட்டுருங்க நம்மள. என்ன செய்வாரு? இப்படி செய்வாரு. இது வாளால ரெண்டு, அதாவது ரெண்டு பகுதியாக வெட்டி இரும்பு சீப்புகளால் என்ன செய்யப்படுகிறது? வார சீவப்படுகிறது. அப்படி இருந்தும் என்ன சொல்லுகிறார்கள் நபி அவர்கள், அவர் மார்க்கத்தை விட்டு தடம் புரளவில்லை. அப்படி சோதனைகளுக்கு வந்துட்டா? அந்த அளவுக்கு சோதனை வந்துச்சா? அப்படி வரல. அப்படி வராமலே நாம இஸ்லாம் இல்லை மற்ற மார்க்கம் தான் சரியா இருக்கும் போல இருக்கு என்று நினைக்கிய அளவுக்கு என்ன செஞ்சிட்டோம் வந்துட்டோம். ஈமானுடைய பலவீனம், ஈமானுடைய பலவீனம். அதே போன்று ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், நாங்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் இருந்தோம். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொன்னார்கள், உங்கள் யாராவது குழப்பங்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக செவியுற்றீர்களா? நபி அவர்கள் குழப்பங்களை பற்றி ஏதாவது செய்திகள் சொல்லி இருக்கின்றார்களா என்று கேட்ட பொழுது அங்குள்ளவர்கள் ஆம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொன்னார்கள், அதாவது ஒரு மனிதனுக்கு தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய பக்கத்து வீட்டினர்களால் ஏற்படக்கூடிய குழப்பத்தையா நீங்கள் நினைக்கிறீங்க என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள். கேட்டுவிட்டு அவர்கள் சொன்னார்கள், அவ்வாறு ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு அவருடைய தொழுகை, அவருடைய நோன்பு, அவருடைய தர்மம் அது பகரமாக என்ன செஞ்சிடும், அமைந்து விடும். அது பிரச்சனை இல்லை, பிரச்சனை குழப்பம் தான், அது பிரச்சனை இல்லை, அதுக்கு பரிகாரம் தொழுக நோன்பு தர்மம் என்று சொன்னார்கள். அப்ப ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், அப்ப வேறொண்டையா எதிர்பார்க்கிறீங்க நீங்க என்று அவர் கேட்டார். அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆம் என்று சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அதாவது கடல் அலை போன்று பிரச்சனைகள் குழப்பங்கள் வரும் என்று நபி அவர்கள் சொன்னார்களே, அந்த செய்தி உங்களுக்கு தெரியுமா என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்ட பொழுது ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆம் என்று சொல்லி செய்தியை சொல்ல ஆரம்பிக்கின்றார்கள். ஆரம்பித்த பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார், ஹுதைஃபாவே உன்னுடைய வாப்பா உன்னுடைய தந்தை அல்லாவுக்கு அர்ப்பணமாகட்டும், நீ ஓண்ட வாப்பவ மாதிரி நல்ல மனுஷன், ஓண்ட வாப்பவ மாதிரி நல்ல மனிதன் என்று சொல்லிவிட்டு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், என்ன, உங்களுடைய உள்ளத்திலே குழப்பங்கள் நிறைக்கப்படும், எடுத்து காண்பிக்கப்படும், போடப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். சொல்லிவிட்டு என்ன சொன்னார்கள், எந்த உள்ளம் அதனை ஏற்றுக்கொள்கிறதோ அந்த உள்ளத்திலே ஒரு கருப்பு டொட்டொன்று ஏற்படும், எந்த உள்ளம் அதனை மறுக்கிறதோ அந்த உள்ளத்தில் ஒரு வெள்ளை டொட்டொன்று ஏற்படும், அது வெண்பாறை கல்லை போன்று இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த குழப்பங்கள் இரண்டு உள்ளத்துக்கு போகுது, ஒன்று நல்ல உள்ளம், இன்னொன்று கெட்ட உள்ளம் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வானம் பூமி இருக்கும் காலமெல்லாம் யாருடைய உள்ளம் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவருக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது, எந்த பிரச்சனையும் ஏற்படாது. அந்த கருப்பு நிறம் உள்ள அந்த உள்ளம் இருக்கிறதே மற்றொன்று, அது வந்து ஒரு கவுக்கப்பட்ட ஒரு கோப்பையை போன்று, அது நல்லதையும் ஏற்றுக்கொள்ளாது கெட்டதையும் ஏற்றுக்கோ. ஊத்தலாமா இல்ல? மூடி வச்சிருக்கும், திருப்பி வச்சிருக்கும். நல்லதையும் ஊத்த முடியாது, கெட்டதையும் ஊத்த முடியாது. அதே போன்றுதான் இந்த கருத்த உள்ளம் நல்லதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாது, கெட்டதை தடுக்கவும் மாட்டாது, மறுக்கவும் மாட்டாது என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய மனோ இச்சைதான் அதனை ஏற்படுத்தியது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, பித்னாக்கள் நிறைய பல வடிவங்களில் வரும் என்பதை நாம் பார்த்தோம். இதுக்கு நாம் எப்படி ஒரு தீர்வு காண்று? இந்த பிரச்சனைகளுக்கு, இந்த பித்தலாட்டங்களிலிருந்து, குழப்பங்களிலிருந்து நாம் எவ்வாறு விடுதலை பெறுவது என்று சொன்னால், அதுக்கு பல வழிகள் இருக்கின்றன. அதில் ஒன்றுதான் அத்துஆ. பிரார்த்தனை என்பது ஒரு பெரிய ஆயுதம். நிறைய பேருக்கு அது தெரியாது. ஏன் தெரியா? அசரத்தை ஓதித்தான் இவங்களுக்கு துவா ஓத தெரியும். தனிமையில் ஓதி இல்லை தானே, அசரத்தை ஓதி ஆமின்னு சொல்லித்தான் தெரியும். அதனால் அதனுடைய பவர் என்ன? நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறது. எனவே துவா என்பது ஒரு பெரிய ஆயுதம், அதனை நாம் விட்டுவிடக்கூடாது. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக ஒரு துவாவை ஓதுவாங்களாம். என்ன துவா என்று சொன்னால், யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை மாற்றி மாற்றி அமைக்கக்கூடியவனே, சப்பித் கல்வி அலா தீனிக்க, யா அல்லாஹ், உன்னுடைய மார்க்கத்தில் என்னுடைய உள்ளத்தை உறுதியாக நினைத்திருக்க செய் என்று சொல்லிவிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகின்றார்கள், நபியே அதிகமாக பார்க்குற நீங்கள் இந்த துவா தான் ஓதுறீங்க. ஏன் என்று கேட்ட பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷாவே, மனிதர்களுடைய உள்ளங்கள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய இரண்டு விரல்களுக்கு மத்தியில் இருக்கிறது. அவன் நாடினால் அதனை நிலைநாட்டி விடுவான், உறுதியாக்கி விடுவான், நாடினால் அதனை மாற்றி விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹியுடன் பேசக்கூடியவர்கள். உள்ளம் மாறுமா? அவங்களுக்கு மாறாது. ஏன்? அல்லாஹ் மாத்தினா தான் மாறும். அப்படிதானே? அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே என்ன சொல்லுகின்றார்கள், யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, சப்பித் கல்வி அலா தீனிக்க, உன்னுடைய மார்க்கத்தில் என்னுடைய உள்ளத்தை உறுதியாக வச்சிருயா அல்லாஹ், அது மட்டும்தான் எனக்கு தேவை, அது மட்டும்தான் எனக்கு தேவை. எனவே நாம் எல்லாரும் நபி அவர்களே அதிகமாக கேட்டால் நாம் அதை விட அதிகமாக என்ன செய்ய வேண்டும்? கேட்க வேண்டும். இலகுவான ஒரு துவா தான் இதை அட்டிக்காடி கேளுங்க. இந்த நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, மார்க்கம் படி சடம் பிறண்டு பெய்த்தாங்க, சடம் பிறண்டு பெய்த்தாங்க. முஸ்லீம்கள் ஆண்டு சந்தேகிக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய நிலைமை என்ன செய்துவிட்டது? மாறிவிட்டது. எனவே யா முகல்லிபல் குலூப், சப்பித் கல்வி அலா தீனிக்க என்று நாம் என்ன செய்ய வேண்டும்? அடிக்கடி ஓத வேண்டும். அடுத்ததாக இந்த குர்ஆன் இருக்கே, எனவே துவா நீங்க வேண்டிய மாதிரி கேட்கலாம், வேண்டிய பாசையில் கேட்கலாம். இந்த குர்ஆன் இருக்கே, இந்த குர்ஆன் சுப்ஹானல்லாஹ், அந்த குர்ஆன் இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் எங்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறான். யாரோட? அல்லாஹ் எங்களுடன் பேசிக் கொண்டிருக்கின்றான். எனவே குர்ஆன் ஓத தெரியாத யாராவது இருந்தா நாளைக்கே என்ன செஞ்சு ஒரு மௌலையை பிடிச்சி, மௌலை காசி வேணுமென்றாலும் தாரன், காசு எடுக்க மாட்டாரு, வேணுமென்றாலும் தாரன், என்ன செய்யுங்க, எனக்கு குர்ஆனை படிச்சுத்தாங்க. அல்லாஹோட அல்லாஹ் பேசுகின்றான், அவனோட ஏன் எனக்கு பேசுறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை, விளங்குதா? எனவே அந்த குர்ஆனை ஓதுகத்தோட அதை நாம கொஞ்சம் ஆய்வும் செய்ய வேண்டும், ஆய்வும் செய்ய வேண்டும். அந்த குர்ஆன் எங்களுடைய உள்ளத்துக்கு நிறைய அமைதியை ஏற்படுத்தும், நிறைய அமைதியை ஏற்படுத்தும். அந்த குர்ஆன் தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நபிமார்களுடைய சம்பவத்தை சொல்கின்றான், நல்ல சாலிகானவர்களுடைய சம்பவத்தை சொல்லுகின்றான், சுஹதாக்களின் சம்பவத்தை சொல்லுகின்றான், காஃபிர்களுடைய நிலைமை பற்றி சொல்லுகின்றான். அதாவது நபிமார்கள் கஷ்டப்பட்ட அந்த சமுதாயம், அநீதி செய்த அந்த சமுதாயம், அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் எவ்வாறு உறுதியாக இருந்தார்கள் என்ற செய்திகள் அனைத்தையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் தான் சொல்லுகின்றான். எனவே அதனை படிக்க படிக்க, அதனை வாசிக்க வாசிக்க நாம் என்ன செய்வோம்? உறுதியாகுவோம். சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹ் அவரை ஒரு சமுதாயம் என்று சொல்றான். ஒரு ஆளை பார்த்து ஒரு சமுதாயம் என்று சொல்லலாமா? சொல்ல முடியாது. அல்லாஹ் சொல்றான் என்றால் ஒரு சமுதாயத்துக்கு நிகரானவர் அவர். இப்ப பெரியோரு குழி ஒன்றை தோண்டி அதில் பெட்ரோல் எல்லாம் ஊற்றி அதில் நெருப்பு இப்போ பத்துது. இப்போ ஒரு தமிழன் அல்லது ஒரு சிங்கள மனிதர், அதாவது பௌத்த மதத்தை அந்த இந்து மதத்தினால் நம்மளை பிடிக்கிறார், பிடிச்சி பீல போட போறேன், மார்க்கத்தை விடு, உத்தர்கிட்டையும் செல்லவானா நான் உனக்கிட்ட மட்டும் சொல்றேன்னு மார்க்கத்தை விட்டுட்டேன், உத்தர்கிட்டையும் செல்லவானம் உனக்கிட்ட மாத்திரம் சொல்றேன் என்ன செய், மார்க்கத்தை நான் விட்டுட்டேன் என்றுவார். அப்படித்தானே, அப்படித்தான் நிலைமை. இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த நெருப்பு கிடங்களே போடப்படுகின்றார்கள். அதாவது அல்லாஹ் விசுவாசம் கொண்டு உறுதியாக இருந்தா சிலாக்கள் வேதனை செய்வாங்கல்ல, அந்த வேதனை எங்களுக்கு விளங்காது, அந்த வேதனை எங்களுக்கு விளங்காது. நீங்க பார்க்கலாம் வெட்டுறானே குத்துறானே என்றெல்லாம் பார்க்கலாம், அல்லாஹ்வுக்காக அந்த வெட்டு குத்து இருந்தால் நிச்சயமாக அது எங்களுக்கு நோவினை ஏற்படுத்தாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியும் நெருப்பண்டா சுடும், அவ்வளவுதான் தெரியும். போடப்பட்டார்கள், உறுதியாக இருந்தார்கள். அல்லாஹ் என்ன செஞ்சான், நெருப்பு சுடல்ல, நெருப்பு என்ன செய்யல, சுடல்ல. எனவே வேதனையாக இருந்தாலும் அல்லாஹுவை உறுதியாக நாம் ஏற்று உறுதியுடன் இருந்தால் அது எங்களுக்கு என்ன செய்யாது, நோவினையை ஏற்படுத்தாது, நோவினையை ஏற்படுத்தாது. எனவே குர்ஆனை நாம் அதிகமாக ஓத வேண்டும், அதில் இருக்கக்கூடிய செய்திகளை நாம் வாசிக்க வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ்வுடன் நெருங்கிய தொடர்பு வைக்க வேண்டும். நாம் எவ்வளவு விஷயங்களை பேசுகிறோம், அப்படி பேசுறத சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இப்படி திக்ரு செஞ்சா கூட என்ன செய்யும், அல்லாஹுக்கும் எங்களுக்கும் நெருக்கம் ஏற்படும், நன்மை கிடைக்கும், பாவத்திலிருந்து நாம தப்பிக்கொள்ளலாம். இப்படி நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. எனவே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலாவை நினைவு கூற வேண்டும், அவனிலே நம்பிக்கை வைக்க வேண்டும், அவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேட வேண்டும், அவனிடத்திலே இருக்கக்கூடிய சுவர்க்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருக்க வேண்டும், நரகத்தின் தண்டனை விட்டு நாம் பயப்பட வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்ய வேண்டும். ஒரு மனிதனிடத்திலே உறுதியான ஈமான் இருந்தால் அவனை அசைக்க முடியாது. இது நான் சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லல, ஒரு காஃபிர் சொன்னதை அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. எப்படி தெரியுமா, ஹிரக்ல, அதாவது ஹிரக்கல் என்று சொல்லுவோம், அது சரியான ஹிரக்ல என்று சொல்லக்கூடிய அரசனை அபு சுஃபியான் சந்திக்கிறார். அபு சுஃபியான் சந்திக்கிறார், சந்தித்த சந்தர்ப்பத்தில் அபு சுஃபியானிடத்திலே அவர் காஃபிராக இருக்கின்ற பொழுது அந்த ஹிரக்கல் என்று சொல்லக்கூடிய மன்னன் பல கேள்விகளை கேட்கின்றார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி. அவ்வாறு கேட்கின்ற பொழுது ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறான், என்னென்னு சொன்னார், அதாவது ஃபஹல் யர்தத்து அஹதும் மின்ஹும் ஸஹ்தத்தன் லிதீனிஹி பஅது அன் யதுஹுல ஃபீஹி, யாராவது அவரின் மார்க்கத்தில் நுழைந்த பின் அதன் மீது அதிருப்தி கொண்டு யாராவது அவுட்டானாக்கள் யார் தெரிவிக்கிறாங்களா, வெளியானாக்கள் யார் தெரிவிக்கிறாங்களா என்று அபு சுஃபியானிடம் ஹிருக்கல் கேட்கிறார். அது அபு சுஃபியான் என்ன சொன்னார், இல்லை, இதுக்கு அவர் காஃபிர், இருந்தா சொல்லியிருப்பாரா இல்லையா, இல்லை என்று சொன்னார். அப்ப ஹிருக்கல் என்ன தெரியுமா சொன்னார், சுப்ஹானல்லாஹ், பெரிய வார்த்தை, எப்படி விளங்கி வச்சிருக்கான் பாருங்க ஈமானுடைய பவர். அவன் சொன்னான், ஈமான் என்பது அப்படித்தான், ஹிருக்கல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல, என்ன சொல்றாரு, ஈமான் என்பது அப்படித்தான், அதன் தெளிவு இதயங்களில் கலந்து விடும் போது அதனை எவரும் வெறுக்க மாட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், எப்படி சொல்றான், அதன் தெளிவு, ஈமானின் தெளிவு இதயங்களில் கலந்து விடும் பொழுது அதனை எவருமே வெறுக்க மாட்டார்கள் என்று யாரு சொல்றாரு, ஹிருக்கல் சொல்றாரு. சுப்ஹானல்லாஹ், எப்படி சாட்சி. எனவே ஈமான் என்பது அது, நாங்கள் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தினோம், யா அல்லாஹ் என்னை இந்த முஸ்லீமாக்கி உன்னை ஈமான் கொள்ள வச்சியே, இதுக்கு நாம் 24 மணித்தியாலும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாலும் என்ன செய்யாது, நிகராகாது. இந்த ஈமானுடைய பவரை யார் அறிஞ்சு வச்சிருக்கான், ஹிருக்கல் சுப்ஹானல்லாஹ். ஆனால் நாம் இன்னமே என்ன செய்கின்றோம், அந்த ஹிருக்கலுடைய அந்தஸ்தை விட குறைந்த மக்களாக நாம் இருக்கின்றோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் எங்களுக்கு ஈமானிய உறுதியே என்ன செய்ய வேண்டும், மேலும் மேலும் அதிகரிக்க செய்ய வேண்டும். அடுத்ததாக நாம் எங்களுடைய நண்பர்களை தெரிவு செய்கின்ற பொழுது எப்பொழுதும் நல்லவர்களை தெரிவு செய்ய வேண்டும். மனிதர்கள், அதாவது நண்பர்கள் நல்லவர்களாக இருந்தால் நாம் தடம் பிறழுகின்ற பொழுது அவர் எங்களை என்ன செய்வார், நல்லதின் பக்கம் அழைப்பார், சுவர்க்கத்துக்கு இட்டுச் செல்வதற்குரிய வழிகளை சொல்லித் தருவார். அவரும் வழிகட்டவராக இருந்து கெட்டவராக இருந்தால் இரண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்ய வேண்டும், நரகத்துக்கு போக வேண்டும். எனவே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா கெட்ட நண்பர்களை பற்றி எச்சரிக்கை செய்கின்றான். மறுமணாலையில் என்ன செய்வார்கள்? யௌம யஅத்துத்தாலிமு அலா யதைஹி, அதாவது அநியாயக்காரர்கள் தமது இரு கைகளையும் கடிக்கும் அந்த நாளில், யகூல் அவன் சொல்லுவான், யா லைத்தனி, கை சேதமே, இத்தகத்து மஅர் ரசூலி சபீலா, தூதருடன் ஒரு பாதையை நான் எடுத்திருக்க கூடாதா? வழங்க யா வைலதா, எனக்கு நடந்த கை சேதமே, லைத்தனி லம் அத்தஹித் ஃபுலான் ஹலீலா, இந்நாள நான் தோழனாக எடுக்காம இருந்திருக்கலாமே, இவன் தானே நம்மளை விலகெடுத்து போட்டான் என்று என்ன செய்வாரு? மர்ம நாளையில பதறுவாரு. என்ன சொல்லுவாரு? லக்கது அவல்லனி அனி திக்ரி பஅத இஜ்ஜாஅனி, அதாவது அறிவுரை வந்ததற்கு பின்னாலும் என்னை இவன் என்ன செய்தான்? வழிகெடுத்தான் என்று சொல்லுவார். அல்லாஹ் சொல்லுகின்றான், வகான ஷைத்தான் உலில் இன்சானி ஹதூலா, நிச்சயமாக ஷைத்தான் மனிதனை ஏமாற்றக்கூடியவன், ஷைத்தான் மனிதனை ஏமாற்றக்கூடியவன், அந்த வலையில் நாம் என்ன செய்யக்கூடாது, சிக்கிவிடக் கூடாது என்பதை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நமக்கு சொல்லுகின்றான். அடுத்ததாக நாம் இன்னும் ஒன்றை விளங்க வேண்டும். என்னவென்று சொன்னால், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு உதவி செய்வான் என்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் சுமார் 9 இடங்களில், 9க்கும் மேற்பட்ட இடங்களில், நான் உங்களுக்கு உதவி செய்வேன், காஃபிர்கள் உங்களை மிகைக்க முடியாது, நான் காஃபிர்கள் உங்களை மிகைப்பேற்கு நான் உதவி செய்ய மாட்டேன் என்றெல்லாம் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான். அப்படி என்று சொன்னால், அல்லாஹ் வாக்கு கொடுத்தால் அந்த வாக்கு பொய்யா மெய்யா? மெய்யானது. அப்படி இருந்தும் ஏன் முஸ்லீம்கள் இதுவரைக்கும் வெற்றி கொள்ளவில்லை? என்ன பிரச்சனை? அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சொல்லுகின்றான், வலா தஹினு வலா தஹசனு வஅன்தும்ல் அஅலவுன இன் குன்தும் முஃமினீன். இப்ப நான் இதோட இன்னும் ஒரு ரெண்டு சம்பவம் இருக்கு, அதை சொல்லி முடிப்பேன் இன்ஷா அல்லாஹ். பயான
அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வதஆலா திருமறையிலே கூறுகின்ற பொழுது, வலா தஹினு வலா தஹசனு வஅன்தும்ல் அஅலவுன இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் தைரியத்தை இழக்க வேண்டாம், கவலைப்படவும் வேண்டாம், விசுவாசிகளாக இருந்தால் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வதஆலா கூறுகின்றான்.
எனவே விசுவாசிகளாக இருந்தா எப்பொழுதுமே அவர்கள் எப்படித்தான் உயர்ந்தவர்கள், அவர்கள் என்ன சொன்ன, சஞ்சலப்பட மாட்டார்கள், கவலைப்பட மாட்டார்கள், எப்பொழுதும் என்ன, உறுதிப்பாட்டுடன் இருப்பார்கள். எனவே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வதஆலா குர்ஆன்ல இவ்வாறாக உதவி செய்வேன் உதவி செய்வேன் என்று சொல்லிவிட்டு எங்கு பார்த்தாலும் முஸ்லீம்களுக்கு அநியாயமாகவும் அட்டகாசமாகவும் தோல்வியாகவும் இருந்து கொண்டிருக்கிறதே, அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலாவுடைய ஏகத்துவ விடயத்தில் ஓரிரை கொள்கையில நாம் தவறு விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த வெற்றியை தரமாட்டான், அல்லாஹ் அந்த வெற்றியை தரமாட்டான். அதாவது ஓரிரை ஏகத்துவம் என்பது மிகவும் பெருமதி வாய்ந்தது. அல்லாஹ்வுக்கு இணை வைப்பு என்பது என்ன, அது பிடிக்கவே மாட்டாது, நிரந்தர நரகம், நிரந்தர நரகம். எங்களுக்கு தெரியும், பத்ர் யுத்தம் நடைபெற்றது. அந்த பத்ர் யுத்தத்திலே நபி ஸல்லல்லாஹு, சாரி, உஹத் யுத்தம், அந்த உஹத் யுத்தத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்பத்தில் வெற்றி கிடைத்தது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், இந்த மலையில் நீங்கள் இருக்க வேண்டும், எந்த சந்தர்ப்பத்திலும் அந்த மலையை விட்டு நீங்கள் இறங்கக்கூடாது என்று சொன்னார்கள். ஆனால் சஹாபாக்கள் அவர்கள் புரிந்த விதத்தில் யுத்தம் முடிந்து விட்டதே என்று இறங்கினார்கள். பின்னால அதே மலையில ஏறி வந்து ஓடி போன காவிர்கள் மறுபடி தாக்க ஆரம்பித்தார்கள். அதனால் முஸ்லீம்களுக்கு தோல்வி ஏற்பட்டது. எனவே அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கின்றார்கள், அல்லாஹ் பொருந்திக் கொண்ட சஹாபாக்கள் இருக்கின்றார்கள், முன்மாதிரி என்று சொல்லப்பட்ட சஹாபாக்கள் இருக்கின்றார்கள். அந்த சஹாபாக்கள் இருக்கக்கூடிய அந்த யுத்தத்தில் ஒரு தோல்வி ஒன்று நடக்குது. யார் இருக்கின்றார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர். யார் இருக்கின்றார்கள்? அல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹும் என்று சொன்ன சஹாபாக்கள் இருக்கின்றார்கள். ஏன் அந்த தோல்வி ஏற்பட்டது என்று சொன்னால், நபி அவர்களுடைய கட்டளைக்கு சிறிய ஒரு மாற்றம் நடைபெற்றது. அல்லாஹ் சோதித்தான். அப்படி அதனை சோதிக்காமல் வெற்றி கொடுத்திருந்தால் நபியுடைய கட்டளைக்கு மாறு செய்வதில் அவர்கள் அதிகமாக இருந்திருப்பார்கள். அதனால் என்ன செய்தான் அல்லாஹ் தான். இதை ஒரு பாவத்துக்காக வேண்டி அல்லாஹ் சோதிப்பான். ஒரு பாவத்துக்காக வேண்டி அல்லாஹ் யாரை சோதித்தான்? அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் இருக்கின்ற அந்த சபையை சோதித்தான். அப்படி என்று சொன்னால் நாம் ஒவ்வொருவரும் எங்களுடைய ஈமானை தட்டி கேட்க வேண்டும். நான் அந்த நிலைமைக்கு இருக்கின்றேனா? அல்லாஹ் என்னை சோதிப்பை சரிதானா? எனக்கு வெற்றி கிடைக்குமா என்பதை பற்றி நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும்? நெஞ்சில் தட்டி கேட்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இது ஒரு கட்டம். அடுத்த கட்டம் என்ன தெரியுமா? அதாவது ஹுனைன் யுத்தம். இந்த ஹுனைன் யுத்தத்திலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன தோல்வி கிடைத்தது? ஏன் தோல்வி கிடைத்தது? அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கின்றார்கள், அருமை சஹாபாக்கள் இருக்கின்றார்கள், அல்லாஹ்வை முழுமையாக நம்பியவர்கள். ஆனாலும் என்ன நடக்கிறது? தோல்வி நடக்கு. என்ன தெரியுமா காரணம்? அவர்கள் படைபலத்தால் கூடியவர்களாக இருந்தார்கள் சஹாபாக்கள். அப்ப என்ன நினைச்சாங்க? நாம தானே ஆக்கள் நல்லா இருக்கிறோமே, போட்டு என்ன செய்யலாம், விஷயத்தை சமாளிக்கலாம் என்ற ஒரு சின்ன ஒரு எண்ணம் வந்துச்சு. சின்ன ஒரு எண்ணம் வந்தா அங்க என்ன நடக்குது? தோல்வி ஏற்படுகிறது. அதாவது சிறிய சிறு கொண்டு ஏற்பட்டு விட்டது. எங்களுடைய படைப்பலத்தில் ஒரு நம்பிக்கை வந்து விட்டது. அல்லாஹ்வுடைய நம்பிக்கை கொஞ்சம் இழக்கப்பட்டு விட்டது. அதனால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை சோதிக்கின்றான். அல்லாஹ் சொல்லுகின்றான், லக்கது நஸரக்குமுல்லாஹு ஃபீ மவாதின கதீரத்தின், அதிகமான யுத்தங்கள்ல அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்திருக்கின்றான். அதிகமான யுத்தங்களை வெற்றி தானே என்று வயோம ஹுனைன் இது அஜபத்கும் கஸ்ரத்துக்கும், அதாவது ஹுனைன் போர் அன்று உங்களில் அதிக எண்ணிக்கை உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. ஹுனைன் யுத்தத்தின் போது உங்களிடத்திலே அதிகமானவர்கள் படைப்பலம் இருப்பதாக நீங்கள் என்ன செய்தீர்கள்? ஆச்சரியம் அடைந்து கொண்டீர்கள், அதில் நம்பிக்கை வச்சிட்டீங்க. அல்லாஹ் சொல்லுகின்றான், ஃபலம் துகுனி அங்கும் செய், அது உங்களுக்கு எந்த பயனையும் அளிக்கவில்லை. வழங்குதா? வமாக்கத் அலைக்குமுல் அர்து பிமா ரஹ்பத், அது உங்களுக்கு எவ்வித பயனையும் அளிக்கவில்லை. பூமி விசாலமாக இருந்தும் கூட அது உங்களை நெருக்கிவிட்டது. அதனால் என்ன நடந்தது? சும்ம வல்லை சும் முதுபிரியின், அதற்கு பின்பு நீங்கள் பிரமுது காட்டி என்ன செய்தீர்கள்? ஓடினீர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சொல்கின்றார். எனவே அல்லாஹ்வுடைய தூதர், அருமை சஹாபாக்கள் எல்லாரும் தான் இருக்கின்றார்கள். அப்படி இருந்தும் என்ன தோல்வி? ஏன் தோல்வி? அல்லாஹ் காரணத்தை சொல்லுகின்றான். சிறிய சிறுக்கு உங்கள்ட்ட வந்துட்டு, அது வரக்கூடாது. எவ்வளவு படைப்பலம் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் என்ன செய்ய முடியாது, வெற்றி கிடையாது. எவ்வளவு சிறிய கூட்டமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் மற்றவர்கள் வெற்றி கொள்ள முடியாது என்ற எண்ணம் எங்களுக்கு வர வேண்டும். அப்படி வந்தால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு உதவி செய்வான். எனவே இப்பொழுது எங்களுக்கு உதவி இல்லை என்று நாம் கவலைப்படுவது நியாயமா இல்லையா? நியாயம். ஏன்? எவ்வளோ தூரத்தில் நாம் இருக்கின்றோம் அல்லாஹுவை விட்டும், மிக தூரத்தில், அதிகமான தூரத்தில் இருக்கின்றோம். ஐந்து வக்து தொழுவது தான் எங்களிடத்தில் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த தொழுகை இருக்கிறது. ஒரு மனிதன் உண்மையாக தொழுகையை நிலைநாட்டி இருந்தால், நான் உட்பட தான் இல்லைங்க எல்லாரும், உண்மையாக ஒரு மனிதன் தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றிருந்தால் அவன் வட்டியுடன் தொடர்பு கொள்ள மாட்டான், அவன் களவெடுக்க மாட்டான், அவன் பொய் பேச மாட்டான், அவன் விபச்சாரம் செய்ய மாட்டான், மற்றவர்களுக்கு அநீதி இழைக்க மாட்டான். எனவே நான் தொழுது கொண்டு இவ்வாறான காரியங்கள் நடைபெறுகிறது என்று சொன்னால் என்னுடைய தொழுகை உயிரோட்டமற்ற தொழுகையாக இருந்திருக்கிறது. ஏதோ தொழுகின்றேன், அதிலே பயபக்தி உள்ளச்சம் ஒன்றுமே கிடையாது. நான் பொய் சொல்கின்றேன் என்று நீங்கள் வைத்துக் கொண்டால் உடனே நீங்க என்ன செய்யணும்? என்ற தொழுகையில வீக்கொண்டிருக்கி வட்டியோட தொடர்பா, அப்ப நான் என்ற தொழுகையில குழப்பம் இருக்கிறது என்று நாம் என்ன செய்யணும்? எங்களுக்கு நாமே மார்க் போட்டுக்கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்திலே எங்களை படைத்து அதில் பல சோதனைகளை ஏற்படுத்துவான். அந்த சோதனை மூலமாக யாரு நல்லவர் யாரு கெட்டவர் என்பதை அல்லாஹ் பிரித்துக் கொள்வான். யாரு மோமின் யாரு முனாஃபிக் என்பதை அல்லாஹ் என்ன செய்வான்? பிரித்து விடுவான். அவ்வாறான சோதனைகள் வருகின்ற பொழுது அல்லாஹ்வுக்கு பாவம் செய்ய போகக்கூடாது. அது ஆக முக்கியம். அல்லாஹ்வுக்கு பாவம் செய்வதற்கு நாம் செல்லக்கூடாது. இன்றைக்கு அதிகமான மக்களுடைய நிலைப்பாடு என்னவென்று சொன்னால், நாம காவிர்களோடு சேர்ந்து போய் அவர்களை திருப்திப்படுத்தி நல்லா இருந்துக்குவோம், நல்லா இருந்து கொள்வோம். அல்லாஹுடைய உரிமைகள் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்லை, இவனை நாம் திருப்திப்படுத்துவோம் என்ற நிலைமை வந்துவிட்டது. அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? இப்படி உங்களோட நிலைமை இருந்தா அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, நிராகரித்தவர்களுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு போனால், விளங்குதா, நீங்க வந்த வழியை விட்டும் அவங்க திருப்பி விட்டுருவாங்க. நீங்க வந்த வழிய அவர்கள் திருப்பி விடுவார்கள். பதங்கலிபோ ஹாசிரின், நீங்கள் நஷ்டவாளிகளாக திரும்பி விடுவீர்கள். அவங்களோட சேர்ந்து சேர்ந்து போனா என்ன நடக்கும்? மார்க்கத்தை விட வேண்டி வரும். மார்க்கத்தை விட்டா என்ன நடக்கும்? பதங்கலிபோ ஹாசிரின், நஷ்டவாளிகளாக நீங்கள் என்ன திரும்பி விடுவீர்கள் என்று அல்லாஹ் திருமறையில சொல்றான். எனவே காவிர்களை நாம திருப்திப்படுத்துவது எங்களுடைய நோக்கம் அல்ல. இஸ்லாத்துல சொல்லப்பட்ட முறையில் நான் நேர்மையாக வியாபாரம் செய்தால் காவிர் என்னை நல்லா என்ன நல்லவன், உண்மை அவண்டத்தில் பேசினால் நான் என்ன செய்கின்றேன், நல்ல முறையில் நடக்கின்றேன், அழகான நற்குணங்களை வெளிப்படுத்தினால் நல்ல முறையில் அவன் நிற்கின்றேன். அதற்காக வேண்டி மார்க்கத்தை விட்டு கொடுத்து அவனுடைய மார்க்கத்தில் செல்லதை நானும் போய் செஞ்சு நாங்கள்லாம் சக வாழ்வு என்று சொல்லி இப்படி காட்டிக்கொண்டு நாம நடக்க ஆரம்பித்தால் அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? அப்படியே திரும்பி போய்த்திருவீங்க. நீங்க அவனோட சேர்ந்து திரும்பி போறது மட்டுமல்ல, ஃபதங்கலிபு ஹாசிரீன், நஷ்டவாளிகளாக திரும்பி விடுவீர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சொல்லுகின்றான். எனவே நாம் எங்களுடைய இந்த கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ தெரியாது, கடுமையான சோதனைகளுக்குள் முஸ்லீம்கள் உட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அது நாம் கண்ணூடாக காணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. எனவே அதிகமாக நாம் அல்லாஹ்விடத்திலே துவா செய்ய வேண்டும். எல்லா கட்டங்களிலும் நாங்கள் உறுதிப்பாட்டுடன் இருக்க வேண்டும். அந்த உறுதிப்பாட்டை நிலைநாட்டுவதற்காக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அந்த துவாக்களை நாம் அதிகம் அதிகமாக ஓத வேண்டும். அதில் குறிப்பாக யா முக்கல்லிபல் குலூப் என்ற துவாவை ஓத வேண்டும். இவ்வாறு ஓதி அதே போன்று காஃபிர்களுக்கு நலவு செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களுடைய மார்க்க சடங்குகளை பங்கு கொள்ளாமல் அவ்வாறு பங்கு கொள்ள கொள்ள அல்லாஹுவை நாம் இன்னும் கோபப்படுத்துகின்றோம். அவ்வாறு செய்ய செய்ய காஃபிர்கள் எங்களுடன் அதிகமாக எதிர்க்க ஆரம்பிப்பார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா எங்களுடைய இந்த பூரணமான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் உறுதியை பின்பற்றக்கூடிய மக்களாக, உறுதியான நிலையில் வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.